நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் பரம் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருபசமாதி அடைந்தனர் உலகம்யவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம். மற்றைய சங்கங்களுக்கு உலாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுர்த்த சத்சங்கமாக அமையும் இந்த நாளில் வழமை போலவே நான் ஒரு சில பக்கங்களை பாபாஜியின் தெய்வீக குரலில் இருந்து எடுத்து படிக்கின்றேன். எல்லோரும் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொண்டு உள்வாங்குங்கள். பல அற்புத கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் பாபாஜியினால் தரப்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் பக்கம் 300, 301, 302. மூன்று பக்கங்கள் மாத்திரம்தான் இன்று படிக்கப்படும். ஏனென்றால் அதை விட வேறு விடயங்களும் இன்றைய அன்சர் சங்கத்தில் உண்டு. நான் இவ்வரிகளை எழுதும் போது தீபாவளி பண்டிகையின் சப்தங்கள் கேட்கின்றன. மற்றவர்களுக்கு அது தீபாவளி, கிரியா பாபாஜியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு அது தீப ஒளி நாள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சச்சிதானந்த ஒளியை தீப ஒளியாக காண வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதே இந்த திருநாள். பட்டாசு, சுவையான உணவு வகைகள் ஆகியவற்றிற்காக நிறைய பணம் செலவழிக்கப்படுகின்றது. ஆனால் ஏழை குழந்தைகளை பற்றிய எண்ணம் நமக்கு வருகின்றதா? ஏழைகளுக்கு சேவை செய்யும் போது அது தீப ஒளி, வெறும் கொண்டாட்டமாக இருந்தால் அது தீபாவளி. பாரத அன்னைக்கு பல்வகை குழந்தைகள், அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வணங்கினால் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒளிர்வு. எங்கு சென்றாலும் நாம் ஒளி வீச வேண்டும். வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அங்கு மகிழ்ச்சி இருக்கும். அதுபோல மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நாடு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு அள்ளித்தர வேண்டும். எனவே அன்பு கரங்களை நீட்டுங்கள். உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் பூமி அன்னையை சார்ந்தவர்கள். அவர்களும் நம்மை போன்றவர்களே. எல்லோரும் ஒரு குடும்பமே, பூமாதேவியின் குடும்பமே. பலர் கிழிந்த உடையோடு பட்டினியாகவும் தூய்மையின்றியும் கஷ்டப்படுகின்றார்கள். தீபாவளிக்கு வரும் துணிகளையும் இனிப்புகளையும் ஏழை மக்களுக்கு கொடுங்கள். ஆண்டின் இந்த பகுதி பெரும் முக்கியத்துவத்தை சொல்லவா? தெற்கே மழை பெய்ய ஆரம்பிக்கின்றது. மேற்கே மலை நின்று உலகம் உலர ஆரம்பிக்கின்றது. பட்டாசும் இனிப்புகளும் மகிழ்ச்சியை தருவன. இந்த விழா 3 அல்லது 4 நாள்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் சிறப்புடையது. விடியற்காலையில் கங்கா ஸ்நானத்துடன் விழா தொடங்குகின்றது. தூய குளியல் நோய்களை தீர்க்கும். முதல் நாள் நரகாசுரன் என்ற தூய்மையின்மையால் அரக்கன் கிருஷ்ணரால் கொல்லப்படுகின்றான். இதனால் மனம், வாக்கு, செயல் ஆகியவற்றில் சுத்தம் தேவை என தெரிகின்றது. 2ஆம் நாள் செல்வத்துக்குரிய மகாலட்சுமி வழிபாடாக அமைகின்றது. செல்வம் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். மகாபலி வாமனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். இதனால் அவன் அழியா புகழ் பெற்றான். கார்த்திகை மாதம் 2ஆம் நாள் யம துவீதையோடு விழா முடிகின்றது. அன்று யமுனை தன் சகோதரன் யமனை வழிபடுகின்றாள். இந்த நாளில் சகோதரிகள் தங்கள் சகோதரர்களை அழைத்து சிறப்பு செய்வார்கள். பிரியா பாபாஜி, சீடர்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாய் நடந்து கொள்ளும் தினம். மற்றவர்களிடத்தில் உள்ள ஒளியை நாம் தெளிவாக காண தீப ஒளி உதவுகின்றது. அன்பு விளக்கின் ஒளியும் ஆனந்தமும் தூண்டப்படட்டும். சத்யபாமா என்ற நரகாசுரனை கொன்றார். இன்று நரகாசுரனை கொன்றால் இந்தியா இதனை விளக்கேற்றி கொண்டாடுகின்றது. சத்யபாமா என்பது இந்திய சக்தியை குறிக்கும். அசுரர்கள் என்பது கொடிய பாவங்கள். அவற்றுள் பேராசையும் சோம்பலும் தலையானவை. பாபாஜியின் குழந்தைகள் இவர்களை அழிக்க வேண்டும். இங்கு விளக்குகள் என்பது இந்திய மக்களை குறிக்கும். அவர்கள் விளக்கினை போல் ஒளிவிடாது போனால் அது மின்சாரத்தின் குற்றம் அல்லது கண்ணாடியின் சுருள் கம்பியின் குற்றம். காலந்தோறும் இந்தியாவின் விலை மதிக்க முடியாத பொருட்கள் உண்டு. முனிவர்களின் நோக்கு, புத்தரின் ஞானம், பக்தரின் ஆர்வம், போர் வீரனின் ஆற்றல், கலைஞர்கள், வியாபாரிகள் ஆகியோரின் திறமை ஆகியவை இந்தியாவிற்கு ஒரு சிறந்த மரபை அளித்து இருக்கின்றது. எனவே இன்னமும் அது மற்றைய நாடுகளுக்கு தலைவனாக இருக்கின்றது. இன்றைய சூழலில் இந்தியா ஒளிகுன்றி காணப்படலாம். ஆனால் தூரத்தில் இருந்து காணும் போது அதன் பெருமை புரியும். இந்திய நோக்கின் மைய உண்மை ஆன்மா. அது இடத்தையும் காலத்தையும் கடந்தது. அதனை பிரம்மம் என்று அழைப்பர். பிரம்மத்தின் ஓராண்டு மனிதனின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கொண்டது. பிரம்மமும் மனிதனும் ஆன்மாவின் சம வெளிப்பாடுகள். உலகத்தின் ஒற்றுமையை அவை குறிப்பன. ஆன்மாவே பிரம்மம், மனிதன் பிரம்மம் என்பவை ஒரே பொருளின் வெளிப்பாடுகள். உண்மைக்கு இன்னொரு பெயர் ஆத்மா. பிரம்மம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மனிதனுடைய விதியாக மாறுகின்றது. இந்தியர்கள் விளக்குகள். அவற்றின் வழியே ஆத்மா மின்சாரமாக பாயும். சுதந்திரத்தை முக்தி என்பர். அரசியல், பொருளாதார, சமூக விடுதலைகள் தனிமனித விடுதலையில் ஒரு பகுதியே. அரவிந்தர், யோகானந்தர், நேதாஜி, சித்திரஞ்சன் தாஸ், ரமண மகரிஷி, காந்திஜி போன்றோர் விடுதலை பெற்றவர்கள். அவர்கள் முகத்தில் மிகுந்த ஒளி, தேஜஸ் இருக்கும். பிரியா பாபாஜியின் முகமும் அவ்வாறே. அதில் சச்சிதானந்த ஒளி வீசும். மற்றவர்கள் ஆத்ம சுதந்திரத்தை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு உரிய அளவில் ஒளி விடுகின்றார்கள். ஒரு துறவியின் தவம் அவருக்கு குருவியை கொல்லும் ஆற்றல் கொடுத்தது. அவர் வீட்டின் வாசலின் முன் நின்றார். வீட்டில் உள்ள பெண்மணி கணவனுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாள். எனவே தாமதமாக வெளியே வந்தால் கோபம் கொண்ட துறவி அவளை சபித்தார். அந்த பெண் சிரித்தாள். தன்னை குருவி என்று நினைத்தீர்களா என்று கேட்டாள். அவர் அவளிடம் உண்மையை உபதேசிக்குமாறு வேண்டினார். அவள் அத்துறவியை கசாப்பு கடைக்காரனிடம் என அனுப்பினாள். அவனோ இவரை காக்க வைத்தான். இவ்வாறு அந்த துறவி கடமையில் சிறந்த இருவரை சந்தித்தார். இருவரும் விளக்குகளைப் போன்றவர்கள். எனவே சமயம் இல்லாமல் வெறும் ஒழுக்கமே மக்களின் கடமையை செய்ய சொல்கின்றது. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமஹ என்று இரண்டு மூன்று பக்கங்கள் மாத்திரம் வாசிக்கப்பட்டது. அதற்குரிய காரணம் என்னவென்றால், இன்று சத்சங்கத்தில் மற்றவர்கள் நீங்கள் பயிற்சி செய்பவர்களுக்கு தெரிந்திருக்கும், இன்று நாங்கள் 24 நாட்கள் பயிற்சியை கடந்திருக்கின்றோம். நாளை 25வது நாள் தொடங்குகின்றது கனடாவில். இந்தியாவில் இன்று அதிகாலை 25வது நாள் தொடங்கி விட்டது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில். ஆகவே அதன் கருத்து என்ன? அரை மண்டல பயிற்சிகளை சாதகர்கள் முடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்டல சாதனையில் 24 நாட்கள் கடந்து விட்டன. இன்னும் 24 நாட்கள் உள்ளது. ஆகவே அந்த நாளில் எங்களுடைய பயிற்சியில் ஒரு இறுதி பயிற்சியாக நாங்கள் கடைபிடிக்கும் இந்த 13 அகசிய ஞான பாடல்களும் அதற்குரிய பொருளையும் இன்றைய சத்சங்கத்தில் மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் தியானத்திலிருந்து இதை உள்வாங்குங்கள். பல அரிய கருத்துக்கள் உங்களுடைய சித்தத்திற்குள் வந்து சேரும். அவை எங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் மிக உயர்ந்தவையாக இருக்கும் என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. கற்பமென வெகு தூரம் போக வேண்டாம், கண்மலையில் குவடுகளில் அலைய வேண்டாம், சர்ப்பமென நாகமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையிலேறி நிற்பமன்று மனமுறத்து மனத்தில் நின்று நிஜமான கருநெல்லி சாரைக்கானு சொற்பமன்று விட்டு விட்டால் அலைந்து போவாய் துரியமென்ற பரபரத்தில் சென்று கூடே. இது முதலாவது பாடல். இதற்குரிய பொருள் உரை. சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம். கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம். சர்ப்பம் என்ற குண்டலனி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனத்தை அடக்கி சாகாக்காலாகிய மண் சுழுமுனையில் முன்னேறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக. இந்த செயல் அற்பமானது என்று விட்டு விடுவாயானால் அலைந்து போவாய். சக்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக என்பது அந்த பாட்டிற்குரிய பொருள். இரண்டாவது பாட்டு. கூடப்பா துரியமன்ற வாழை வீடு, கூரறிய நாதர் மகச்செரிய என்பார், நாடப்பா அவள் தனையே பூசை பண்ணு, நந்தி சொல்லும் சிங்கார தோன்றும் தோன்றும், ஊடப்பா சிகர வரை எல்லாம் தோன்றும், ஊமை என்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும், தேடப்பா இத்தோடு காரியமாகும், செகத்திலே இதுவல்ல சித்தியாமே. இது இரண்டாவது பாடல். இதற்குரிய பொருளுரை. சுத்த நிலையாகிய துரியம் குண்டலினி சக்தியின் வீட்டை அடவாயாக. சொல்லில் அடங்கா மகேஸ்வரி என்பால் அந்த வாழையை பூசை செய். சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும், பொருந்தப்பா அநாகதம் வரை அனைத்தும் தோன்றும், பிரணவமாகிய அமிர்தம் ஊறும், பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும், இதனால் உலகில் அனைத்தும் சித்தியாகும். வாழை ஆகிய சக்தியை வணங்கினால் அனைத்தும் கைகூடும் என்பது கருத்தாகும். மூன்றாவது பாடல். ஆமன்ற பூரணன் சுழு முனையை பாராய், அழகான விந்து நிலை சந்திரன் நிற்பார், ஓமன்ற இங்காரம் புருவமையம் உத்தமனே வில்லன்று வீட்டிற்கானும், வாமன்ற அவள் பாதம் பூசை பண்ணு, மற்றொன்றும் பூசை அல்ல மகனே சொன்னேன். நாம் என்ற பரமனல்லோ முதல் எழுத்தாம். தேடினேன் வேதா பாடினேன் வேதாந்தம் பாடினேனே. இது மூன்றாவது பாடல். இதற்குரிய பொருளுரை, ஓம் என்ற பூரணமான சுழுமுனையை பார்க்கவும் சிவத்தின் சந்திரன் நிற்பார். ஓம் என்ற ஓசை தங்குமிடம் இரண்டு புருவங்களின் மத்தியிலாகும். உண்மையாளனை வில்லினை போன்ற மணிபூர சக்கரத்தில் காண்பாயாக. ஓம் என்ற சக்தியின் வீடு திருவடிகளை பூசிப்பாயாக. மகனே, மற்ற பூசைகள் யாவும் பூசையாக பெயராக விளங்கும் பரமனின் முதல் எழுத்து ஆனா என்பதும் இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே என்பது இதற்குரிய பொருளுரை. நான்காவது பாடல். பாடுகின்ற பொருளெல்லாம் பதியேயாகும். பதியில் நிற்கும் அச்சரம் தான் அகரமாகும். நாடுகின்ற பரமனது ஓங்காரமாகும். நலம் பெரிய வயசு பசுதானே உகரமாகும். நீடுகின்ற சுழுமுனையே தாரையாகும். நின்றதோர் இடக்கலையே நாதவிந்தாம். ஊடுகின்ற ஓங்கார வித்தையாகும். ஒளியான அரியளித்தை ஊனிப்பாரே. இந்த பாடலுக்குரிய பொருளுரை, பொருட்கள் அனைத்தும் இறைவனை பாடுகின்றன. இறைவனாகிய சிவத்தின் எழுத்து ஆனா என்பதாகும். நிலம் நாடி நிற்பது ஓங்காரமாகும். அதை தலமளிக்கும் பசு என்பர், நலமளிக்கும் பசு என்பர். ஊனா என்பது சக்தியின் எழுத்தாகும். நீண்டு நிலை பெறும் சுழுமுனை நாடி தாரையாகும். இயங்குகின்ற சக்தி சிவமாகும். கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும். ஒளிரும் திருமாலின் எழுத்தாகிய மானாவை கூர்ந்து நோக்கவும். நிலம் ஆகிய விந்து, சிவமாகிய விந்து, சக்தியாகிய நாதம், இந்த இருவரிடம் இருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது கருத்தாகும். அடுத்த பாடல். ஊனியதோர் ஓங்காரம் மேலும் உண்டே. உத்தமனே சீருண்டே யூனிப்பாரே. ஆனியாம் நடுநாடி நடுவே மொட்டும். ஆச்சரிய எழுத்தெல்லாம் அடங்கி நிற்கும். ஏணியாய் இருக்குமடா அஞ்சு வீடே. ஏகாந்தமாகிய அவ்வெழுத்தை பாரு. தோணி போல் காணுமடா இந்த வீடு. சொல்லாதே ஒருவருக்கும் துறந்துட்டேனே. இதற்குரிய பொருளுரை, ஊன்றிய நாதம் வானில் உள்ளது. நல்லவனே, குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக. ஆணியான நடுநாடியின் இடையில் வாழும் அதிலே யாவுமே பொருந்தி விளங்கும். ஏணியை போன்று மேலேறுவது ஐந்து சக்கரங்களின் மூலமே. தனித்திருந்து யானா எழுத்தை பார்ப்பாயாக. அது ஓடம் போல் தோன்றும். அதுவே ஆக்ஞாவாகும் என்னும் ஆறாவது சக்கரமாகும். இதை தெரியாதவருக்கு சொன்னேன் என்பது அந்த பாடலினுடைய பொருள். துறந்துட்டேன் மேல்மூலம் கீழ்மூலம் பார். துயரமாய் நடுநிலையை ஊனிப்பாரே. அறைந்துட்டேன் நடுமூலம் நடுநாடிப்பார். அப்பல்லவா வரை தாக்கும் தாரை காணும். உறைந்திட்ட ஐவரும் தான் நடனம் காணும். ஒளி வெளியும் சிலம்பொழியும் நன்றாய் ஒன்றாய் காணும். நிறைந்திட்ட பூரணமும் அதுதான் அப்பா. நிசமான பேரொளிதான் நிலைத்துப்பாரே. இதற்குரிய பொருளுரை, கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவ மத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக. நோக்கமுடன் கண்டத்தை அதாவது விசுத்தியை உன்னிப்பாக கவனிப்பாயாக. கண்டம் விசுத்தியும் சுழுமுனை நாடியை பார்ப்பாயாக. அப்போது அதில் தாக்கி சுவாசமானது நீளும். இந்த வேளையில் சுவாசிஸ்தானத்தில் பிரம்மாவின் நடனத்தையும் மணிபூரகத்தில் திருமாலின் நடனத்தையும் அநாகதத்தில் உருத்திரனின் நடனத்தையும் விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும், ஆக இந்த ஐந்து தெய்வங்களின் நடனத்தையும் காண்பாயாக. பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்பு ஓசையும் இணைந்து காணும். ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மனோன்மணி இணைதலும் பூரணமாகும். உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக என்பது இந்த பாடலின் பொருள். அடுத்த பாடல், சும்மா நீ பார்க்கையிலே மனதையப்பா, சுழுமுனையில் ஓடியங்கிலாலே பாராய், அம்மா நீ தேவி என்று அடங்கி பாராய், அப்பல்லவோ காய சித்தி யோக சித்தி, உம்மாவும் அம்மாவும் அதிலே காணும், ஒரு மனமாய் சுழுமுனையில் மனத்தை ஊன்று, நம்மாலே ஆனதெல்லாம் சொன்னோம் அப்பா, நாதர்களில் இதயாரம் பாடற்கானே. இதற்குரிய பொருள், வெறுமனே பார்க்கும் போது மனத்தை பார்ப்போம், மூக்கின் நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக. தாயே வாலாம்பியே, என் மனம் ஒடுங்கி காண்பாயாக. அப்போது உடல் தூய்மையும் யோக சித்தியும் உமாவையும் வாழையையும் அதில் காணலாம். ஒரே சிந்தனையுடன் மூக்கு நுனியில் மனதை வைப்பாயாக. என்னால் முடிந்தவரை கூறினேன், சித்தர்களில் எவருமே இதை பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக. இது இந்த பாடலுக்குரிய பொருளுரை. மற்றைய பாடல், காணுகின்ற ஓங்காரம் வட்டம் சற்று கனலெழுப்பி கண்ணிலே கடுப்பு தோன்றும், பூணுகின்ற இடகலையில் பரம்போலாடும், பொல்லாத தேகம் என்றால் உருகி போகும், ஆணவங்கள் ஆணவெல்லாம் அழிந்து போகும், அத்துவித துரியாட்டமாடி நிற்கும், ஊனியதோர் எழுத்தெல்லாம் தேவியாகும், ஓங்கார கம்பம் என்ற உணர்வு தானே. இதற்குரிய பொருள், உணர்கின்ற நாதவட்டத்தில் மூலாக்கனியை மேலே எழுப்பும் போது கண்ணில் வலி உண்டாகும், பொருந்து முடகலையில் ஒளி போலாடும், யோகம் கைகூடினால் உடல் மெலிந்துவிடும், சித்தால் ஆணவம் முழுவதும் அழிந்துவிடும், பரமான்மாவையும் ஜீவான்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும், ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும், ஓங்கார தூணென்ற உணர்வு தானே. யோக நிலை கைகூடினால் நான் என்னும் ஆணவம் முழுமையும் அழிந்து யாவும் கைகூடும் என்பது கருத்தாகும். அடுத்த பாடல், உணர்வென்றால் சந்திரனில் ஏறிப்பாவி, ஓடி அங்கே தலை என்ற எழுத்தில் நில்லே, அணுவென்றால் மனையாகும் சிவனே யூச்சி, அகரமென பதியுமென சூட்சுமமாகும், கணுவென்ன விற்புருவம் அகண்ட வீதி, கைலாயம் என்றதென்ன பெறத்தின் வீடு, துணுவென்ற சூரியனின் நெருப்பை கண்டு, தூணென்ற பிடரியிலே தூங்கு தூங்கே. இதற்குரிய பொருளுரை, உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆனா என்ற யா எழுத்தில் நிலை கொள்வாயாக. அணு யாவும் கூடி வீடானது அவ்வீட்டின் சிவமே உச்சியாகும், சிவமோ சூட்சுமமானது புருவமத்தி அகன்ற வீதியாகும், கைலாயம் என்பது சிவனின் இல்லமாகும், உள்ளோசையான கழுத்தில் அதாவது பிடரியில் தங்குவாயாக. அடுத்த பாடல், மூவழுத்தும் ஈரெழுத்தும் ஒன்றாகி நின்ற மூலமதை அறிந்துரைப்பேன் குருவுமாகும், ஊவழுத்துக்குள்ளேதான் இருக்குதப்பா, உணர்வதுவே கண்டறிந்தேன் அவனே ஆசான், யாவருக்கும் தெரியாதே அறிந்தோமென்றே, அவரவர்கள் சொல்வார்கள் அறியாமூடர், தேவரொடு மாலையனும் தேடிக்கானார், திருநடனம் காண முத்தி சித்தியாமே. இதற்குரிய பொருளுரை, சிவாய என்ற மூன்றெழுத்தாகவும் நம என்ற இரண்டெழுத்தாகவும் நிலை கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணி சொல்கின்றேன், உணர்வானது ஊனா என்ற சக்தி களத்தில் அமைந்துள்ளது. இதை உணர்ந்து அறிபவனே குருவாவார். அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்பார். தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் தேடியும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சிவாய நம என விளங்கும் அவரின் திரு நடனம் கண்டால் வீடு பேறு கைகூடும். அடுத்த பாடல். ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகி அங்கே இயங்கி நிற்கும் அசையப்பா மூலத்துள்ளே, வேறெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரெழுத்த யூனினல வாசியேறி தெருவீதி கடந்த மணி மண்டபத்து சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமே தானே. இதனுடைய பொருள், இரண்டு எழுத்தான நம என்பது ஓம், ஓரெழுத்தாகி இயங்கும் அசபா என்றும் அம்ச மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும். வேறெழுத்தான ஊனாவும் விதை எழுத்தான ஆனா என்பதும் இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும் சீரெழுத்தான மானா என்பதை கவனித்து வாசியில் அதாவது மூச்சு ஏறி வீதியை கடந்து மணிமண்டபத்தில் அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் உடன் சார்ந்து அதன் உட்பொருளான இறைவனை கண்டவருக்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும். அடுத்த பாடல். ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்து இவ்வுலகில் எவரும் இல்லை, ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்ட அறிந்தவென்பர் மௌனத்தை அவனை நீயும் வேகாச்சால் சாகாத்தலை விரைந்து கேளாய், விடுத்தன்னை உரைப்பவனே ஆசானாகும் தேகமதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே. தனிமையான இதனுடைய பொருளுரை, தனிமையான ஓம் எழுத்தின் பலனை பார்த்து எடுத்துச் சொல்லக்கூடியவர் ஒருவரும் இலர். ஆகமங்கள் நூல்கள் பல கற்றோம் என்பர் அவர்களிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்றால் என்ன என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குருவாவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானியாவான். சக்தி சிவநடனத்தை ஆக்ஞா சக்கரத்தில் கண்டால் வீறு பேறு உண்டு. வேகாக்கால் என்பது பூமியாகும், சாகாத்தலை என்பது ஆகாயமாகும். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், மண் காலாக விளங்குவது. இந்த தலையும் காலும் காலும் வாழ்வை குறிக்கும் பரிபாஷையாகும். அடுத்த பாடல். குருவாக உமைப்பாகன் எனக்கு தந்த கூறறிய ஞானம் அது பத்தின் மூன்று, பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான், பொருள் அறிந்தால் பூரணமும் பொருந்திக்கானே. அருளாக இந்நூலை இந்நூலை பழித்த பெயர்கள் பிசாசென்று அடைந்து வாழ்வார், அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பெயர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. இதற்குரிய பொருள், ஆசானாக உமாதேவியாரின் கருணையை எனக்கு அளித்தாய், சொல்லில் அடங்காத ஞானாம்பதி மூன்றையும் சொல்லி வைத்தேன். இதன் பொருள் உணர்ந்து பூரணத்தில் பொருத்தி பார்க்கவும், அருளான இந்த நூலை பழித்தவர்கள் கொடிய நரகில் போய் அலைவர், கருணையுடன் இந்த நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவார்கள். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ என்று இந்த 13 ஞான பாடல்களும் பாடப்பெற்று அதற்குரிய பொருளிலேயையும் எங்களுடைய சத்சங்கத்தில் கண்டோம். எவ்வளவு அருமையான இந்த 13 பாடல்களை ஜோகி ராமையா அவர்கள் பாபாஜியின் அருளினால் எங்களுக்கு கொடுத்து இந்த 48 நாள் மண்டல சாரணையில் இதை இறுதியில் பாடி அதனுடைய பொருளுரையையும் படிக்கும்படி சொன்னதற்குரிய காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இது இங்கு வாசிக்கப்படுகின்றது, பாடல் பாடப்படுகின்றது. ஏனென்றால் அந்த முதல் பாடலிலிருந்து 13வது பாடல் வரைக்கும் யோகம் ஒழுங்கு முறைப்படி சொல்லித்தரப்படுகின்றது. இந்த சித்த பாட்டில் சூட்சுமமான விடயங்கள் தான், ஆனால் கிரியா சாதகர்கள் அதை சிறிது சிறிதாக விளங்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக இருப்பார்கள். அதற்கு மேலாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து படித்த பின் அது அமிர்தமாக முழுமையாக உங்களுக்கு சித்தத்துக்குள் 48 நாட்களில் வந்தடையும் என்பதில் ஒருவித சந்தேகமும் இல்லை என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இப்போது கார்த்திகேயன் ஐயா இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம, ஓம் அகஸ்தீசாய நம. இப்போது இறைவன் ஐயாவை இணைப்பில் காணவில்லை, கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகே ஐயா.
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல் பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து பல அற்புதமான கருத்துக்களை நமக்கு இந்த சத்சங்கம் மூலியமா பாபாஜி எடுத்துரைத்தார். அதை இந்த மார்கழி மாசத்துல கேட்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அதே போல இந்த அகத்திய ஞான நூல்ல இருந்து பல அறியப்பரிய கருத்துக்களை பொருளுரையோட நமக்கு பாபாஜி இந்த சத்சங்கத்துல கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஞானத்துக்கு அதுவும் பெரும் வழிகாட்டி. சித்தர்கள் முழுமையா அவங்க தவ நிலையில இருந்து அறியப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் உண்மைக்கு புறம்பு இல்லாத அவங்களுடைய அனுபவத்தை அந்த பாடல்ல எழுதியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பாபாஜினுடைய கருணையால இந்த புக்கு வழியா நமக்கு கிடைச்சது. அத இந்த மார்கழி மாசத்துல சாதனா சிறப்பாக செய்து இந்த பாடல் வரிகளை கேட்டு வாழ்க்கையில நம்மளும் ஆனந்த பெறுவோமாக. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிக அருமையாக அதை சுருக்கமாக பாபாஜி பரம்பொருளின் ஆசியுடன் கூறினீர்கள். அது மிகவும் அற்புதமாக இருந்தது. அதில் இறுதியாக சொன்ன சொல்லு என்னை கவர்ந்தது. வெற்றியெல்லாம் அறிந்து நாங்கள் ஆனந்தமாக இருப்போம் என்று சொன்னீர்கள். அதுதான் எங்களுடைய இலக்கு, அதுதான் இறைவனுடைய இச்சை, எங்கள் எல்லோரையும் சச்சிதானந்தமாக்குவது. ஆகவேதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் என்று சிந்தனைக்குள் கொண்டு வருவோம். எங்களுக்கு முதல் கிடைப்பது அருள் நிலை, அதன் பின் கிடைப்பது ஆனந்த நிலை என்று சொல்வார்கள். அதுதான் இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை நாங்கள் அஞ்செழுத்து மந்திரத்தை உச்சரிக்கும் போது நாங்கள் இறுதியாக முக்கரணத்திலும் அதை அடைய வேண்டும். அதாவது நாங்கள் ஆன்மா, ஜானாவாகிய ஆன்மா சிவாயா யாவில் இருக்கின்றோம். கீழ் உலகமும் உலகப் பொருட்களும் இருக்கின்றன, படித்திருக்கின்றோம். மேலே சிவ இருக்கின்றது, அதாவது வானாகிய சக்தியும் சீனாவாகிய இறைவன். ஆகவே வானாகிய சக்தியில் இருப்பது அருட்சக்தி. ஆகவே நாங்கள் மூன்றாம் நிலையில் ஆன்மாக்கள் உலகத்தையும் உலகப் பொருட்களையும் மலங்களை எப்போது விட்டு அகழுகின்றோமோ முதல் நிலையை நாங்கள் அடைவது அருள் நிலை. அது சக்தியால் கொடுக்கப்படுவது, திருவருட்சக்தியால். அந்த நிலையில் இருந்து அந்த சக்தி மூலம்தான் நாங்கள் சிவனின் ஆனந்த நிலையை அடையலாம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்பதை இங்கு கத்தியன் ஐயா இறுதியில் சொன்ன ஆனந்த நிலையை அடைய வேண்டும் என்ற படியை நினைவு கூறுகின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய.